புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆற்றல் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளம் கடல் மற்றும் கடலோர ஆய்வுகள் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எம் ஆனந்த் அவர்கள் கடல்வாழ் உயிரின வளங்களும் பாதுகாப்பும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் எம் ஆனந்த், துறை தலைவர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரைன் அண்ட் கோஸ்டல் ஸ்டடீஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மதுரை.
கடல் அப்படிங்கறதே வந்து எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பரந்த நிலப்பரப்பு, ஒரு பரந்த துறைக்கு வந்து ஒரு கடல் போல விரிந்தது அப்படின்னு சொல்லுவோம். எல்லா துறைகளுக்கும், அறிவியல் ஆகட்டும், இலக்கியம் ஆகட்டும், இப்ப தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெருந்த கடல் மாதிரி அப்படிம்போம், தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி அப்படிம்போம். சோ அந்த வகையில ஒரு பெரிய துறைக்கு அல்லது பெரிய நிகழ்ச்சிக்கு, பெரிய செய்திகள் உள்ளடங்கிய ஒரு அமைப்புக்கு தான் கடல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த வகையில கடலை பத்தின ஒரு செய்திகளை உள்ளடங்கிய ஒரு நேர்காணலுக்கு வந்து எங்களுடைய புதுகை பண்பலைக்கு உங்களுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நிகழ்ச்சி. முதல்ல கடல்சார் வளங்கள் அப்படின்னா என்னென்ன, அதை பத்தின செய்திகளை சொல்லுங்க சார்.
கடல்சார் வளங்கள் பொதுவாக உயிர் வாழும் மற்றும் உயிரற்ற வளங்கள் என இரு வகைப்படும். கடலில் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவில் இருந்து புவியின் பெரும் பிராணியான திமிங்கலம் வரை பலதரப்பட்ட உயிரினங்கள் வாழ்கின்றன. ஏறத்தாழ 1.5 கோடி இந்திய மக்களின் வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் விளங்குவதோடு ஆண்டுக்கு 500,000 மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. கடலில் உயிரற்ற வளங்கள் என உப்பு, மெக்னீசியம், புரோமின், கந்தம், தங்கம், இரும்பு, தகரம், பொட்டாசியம், யுரேனியம் போன்ற பல கனிம பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவைகள் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுகின்றன. மேலும் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுகள் கடலுக்கு அடியில் இருந்து கிடைக்கப்படுகிறது. சக்தி வளங்களான எண்ணெய் கடலுக்கு அடியில் கண்டங்களின் கண்டத்திட்டு பகுதியில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் என இரண்டு வகை ஆதாரங்களில் இருந்து மின் ஆற்றல் பெறப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஆல்டர்னேட் எனர்ஜின்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட் எனர்ஜிக்கான சோர்ஸ் கடல்ல நிறைய கிடைக்கிறது. எனவே நீர்வளம், அதாவது கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்துதல், உணவு வளம், மீன், இறால், நண்டு, கணவாய், மட்டி போன்ற கடல் தாவரங்கள் மனிதர்களால் உண்ணப்படுகின்றன. பொதுவாக கடல் உணவு மற்றைய புலால் உணவுகளை விட சிறந்ததாகவும் கொழுப்பு சத்து குறைந்ததாகவும் காணப்படுகிறது. கனிம வளம் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுகிறது. மேலும் உயிர்வளம், உயிர்வளம் என்ற நம் கூறும்போது பல்லுயிர் பெருக்கத்திற்கான முக்கியமான காரணம் கடலில் இருக்கிறது. பவளப்பாறைகள், அலையாத்தி காடுகள், கடல் புற்கள் போன்ற கடல்சார் சூழலியலில் அமைப்புகளில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன. இவை மருத்துவத்திற்கான பல மூலப்பொருட்களை வழங்குகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் ஆக்சிஜன் சுழற்சியில் கணிசமான பங்களிப்பை ஃபைட்டோ பிளாங்கான் எனப்படும் கடல் வாழ் உயிரினங்கள் செய்கின்றன. இவை ஒளி சேர்க்கை செய்யும் போது கடல் நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு அதனை உறிந்து புவி வெப்பமடைதலுக்கு பங்களிக்கும் வாயுவான வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடினை செறிவை மிகவும் குறைக்கிறது. எனவே கடல் வளங்கள் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளான நீர், உணவு, வளிமண்டல ஆக்சிஜன், கனிம வளம் மற்றும் காலநிலை மாற்றத்தை மிதைப்படுத்துதல் போன்றவற்றை பூர்த்தி செய்கின்றன.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. வந்து நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பாதுகாப்பை பத்தி நிறைய வன உயிரின ஆர்வலர்கள், வன அதிகாரிகளை வந்து இந்த உயிரினங்களை பாதுகாக்கணும், வேட்டையாடுறது இது போன்ற செயல்பாடுகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. நிலத்தை வாழக்கூடிய உயிரினங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கறத பத்தி பரவாயில்ல நிறைய செய்திகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி சார் செயல்படுத்துறது? ஏன்னா வந்து கடல் உயிரினங்கள் அப்படி எல்லாமே வந்து மீனா இருக்கட்டும், திமிங்கலம், இது எல்லாமே கடலுக்குள்ள இருக்குது. சோ கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய விலங்குகளை எவ்வாறு பாதுகாக்கிறது, அதை பத்தின தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்க சார்.
முதல்ல வந்து நம்ம கடல் உயிரினங்களை பாதுகாப்பது அப்படின்னும் போது அது கடல்ல நம்ம வந்து கலக்க செய்யும் சில மாசு பொருட்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடலை மாசுபடுத்தாமல் நாம் இருந்தாலே கடல் உயிரினங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கான சிறந்த வழி. இப்ப நிலத்துல வந்து நம்ம நடந்து போறோம், குப்பைகள் பாக்குறோம், கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து நம்ம அகற்றணும் அப்படின்னு நம்ம தூய்மை பணிக்காக போறோம். ஆனா கடலுக்கு அடியிலும் பல குப்பைகள் சேர்கிறது. அதற்கு காரணம் நிலத்தில் நாம் இடம் குப்பைகள் தான். அப்போ கடல் எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படின்னா கடல் மாசு அப்படின்றத வந்து ஒரு வரையறைப்படுத்த டெபினிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஐக்கிய நாடுகளின் வரையறைப்படி மனிதர்களின் நேரடி அல்லது மறைமுக செயல்பாடுகளால் பொருட்களாகவோ அல்லது ஆற்றலாகவோ கடல் சூழலில் மாசுபடுத்தும் காரணிகள் சேரும்போது கடல்வாழ் வளங்கள் மற்றும் உயிரினங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. மனித ஆரோக்கியத்திற்கு ஆபத்தாக அமைவது, மீன்பிடித்தல் உள்ளிட்ட கடல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது, மேலும் கடல் நீரை எந்த பயன்பாட்டிற்கும் பொருந்தாத வண்ணம் தரக்குறைபாடு ஏற்படுத்துவது, இவையே கடல் மாசு என்பதாகும். எனவே கடல் மாசு மாசுபாடு என்பதை வந்து நம் ஒவ்வொரு மனிதர்களும் மனசுல கொண்டு அது கடல் மாசுபடாத வண்ணம் நம்ம வந்து நம்முடைய செயல் இருந்தாலே போதும், உயிரினங்களை நம்ம நிறைய பாதுகாக்கணும்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இப்ப இந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய அச்சுறுத்தல், கடல்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்பு, அதை குறித்து நிறைய பேசுனீங்க. இப்ப கடல்வாழ் உயிரினங்களை வந்து எந்தெந்த காரணிகளை வந்து பாதிக்கிறது, என்னென்ன காரணங்களுக்காக கடல்வாழ் உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அதனுடைய இறப்பு அதிகமா இருக்குது, எந்தெந்த காரணத்துக்காக கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாதிப்பு அடையுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மனிதர்களின் அன்றாட நடவடிக்கைகள் பொருட்களாகவோ அல்லது ஆற்றலாகவோ கடல் சூழலுக்கு சென்று அடையும் அனைத்து காரணிகளுமே கடல்வாழ் உயிரினங்களை அச்சுறுத்தும். குறிப்பாக எண்ணெய் கசிவுகள், மைக்ரோ பிளாஸ்டிக் குப்பைகள், தொழிற்சாலை, விவசாயம் மற்றும் நகராட்சி கழிவுகள் கடல்வாழ் உயிரினங்களை பெரிதும் பாதிப்படைய செய்கிறது. குறிப்பா நீங்க இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பட்டினச்சேரி என்ற கடற்கரையில் நிகழ்ந்த ஆயில் பொல்யூஷன், மேலும் 2017 ஜனவரி மாசம் 800 நடந்த ஒரு ஆயில் பொல்யூஷன், இல்ல செய்தித்தாள நம்ம அதிகமா படிச்சிருப்போம். இந்த எண்ணெய் கசிவு மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்னா நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். எண்ணெய் கசிவுகள் கடல்வாழ் உயிரினங்களின் நுரையீரலில் நுழைந்து அவற்றின் ஆக்சிஜன் விநியோகத்தை துண்டித்து கடல் உயிரினங்களின் சுவாசத்தை பாதிப்படைகிறது. குறிப்பாக ஆமைகள், மீன்கள் மற்றும் இறால் ஆகியவை வெகுவாக பாதிப்படைகிறது. மேலும் கடல் பறவையின் இறகுகளில் எண்ணெய் படிவதால் அவை பறக்கவோ அல்லது தங்கள் குஞ்சுகளுக்கு உணவளிக்கவோ முடியாமல் போகிறது. கடலில் கலந்த எண்ணெய் கசிவுகளை சுத்தம் செய்ய வாரங்கள், மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட ஆகலாம். சமீபத்திய ஆண்டுகளில் பிளாஸ்டிக் மாசுபாடு கடலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாடு மூலம் வெளிப்படும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கடல்வாழ் உயிரினங்களுக்கு மரபணு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு உணவு சங்கிலியில் கலந்து மனிதர்களுக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. கடல்வாழ் அழிந்து வரக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத குறித்து விளக்கங்களை சொன்னீங்க. உயர்கல்வித்துறை அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய முன்னேறிச்சு. நிறைய துறைகள்ல வந்து இந்த உயர்கல்வியில வேற வேற இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மருத்துவத்துறை, மெடிசன், இந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு பிரிவுகளை வந்து மாணவர்கள், இளைஞர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில இந்த கடல்வாழ் உயிரினங்களை குறித்தின ஒரு ஆராய்ச்சி படிப்பு என்னென்ன படிக்கலாம், இன்னும் கூட அதை பத்தின தகவல்களை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், கடலை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். ஆனா கூட அதனுடைய முறைகள் என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய பேருக்கு ஒரு தயக்கமும் சந்தேகமும் எழலாம். அந்த வகையில் இந்த கடல்வாழ் உயிரினங்களை குறித்தின உயர்கல்வியை வந்து எப்படி படிக்கலாம், அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, என்னென்ன கல்லூரிகளில் அதனுடைய ஆராய்ச்சி படிப்புகள், மேற்படிப்புகள் இருக்கு, அதை பத்தின தகவல்களை சொன்னீங்கன்னா இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் சார்.
டெஃபினட்டா சார், ஆக்சுவலா இந்த கடல் சார்ந்த படிப்பு அது வந்து இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக கடல் ஆராய்ச்சிக்காக வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியாவிலும் ஏராளமான ஆராய்ச்சி படிப்புகள் வழங்கப்படுகிறது. கடல் உயிரியல், அதாவது மெரைன் பயாலஜி என்ன சொல்லுவாங்க, கடல் உயிரியல் என்பது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் உள்பட கடலில் வாழும் அனைத்து உயிர்களின் ஆய்வாகும். கடல் உயிரியல் ஆராய்ச்சியில் இந்தியாவில் பல தேசிய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளது. புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் சென்னையில இருக்கு. அவங்க வந்து திறம்பட பல ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வராங்க. தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதுவும் சென்னையில இருக்கு. கடல்வாழ் வளங்கள் மற்றும் சூழலியல் மையம் சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்சஸ் அண்ட் ஈகாலஜி, இது கேரளால இருக்கு. கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இன்கோய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது ஹைதராபாத்ல இருக்கு. மேலும் துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் கோவா. மேலும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் இயங்கும் தேசிய கடல்சார் நிறுவனமான என்ஐஓ அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராபி கோவா. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் இயங்கும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனமான சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொச்சின், மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதன் கீழ் இயங்கும் நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஆகிய முக்கியமான தேசிய நிறுவனங்கள் இந்த கடல்சார் ஆராய்ச்சியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிறுவனங்கள்ல வந்து பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு வந்து JRF அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி மாணவர்களை வந்து அவங்க PhD படிப்பு, அதாவது முனைவர் படிப்புக்காக நிறைய ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு சேரத்துக்கான முக்கிய தகுதின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து BSc இளங்கலை பட்டத்துல வந்து ஏதாவது ஒரு லைஃப் சயின்ஸ் இருக்கலாம், அதாவது ஜுவாலஜி, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இது சார்ந்த எந்த ஒரு இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் படிச்சவங்களும் மேல் படிப்புக்காக PG-க்காகவும் சேரலாம், இல்ல PG முடிச்சவங்க ஆராய்ச்சி படிப்புக்காக சேரலாம். இது வந்து தேசிய நிறுவனங்களை பத்தி சொன்ன. இது போக இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எங்களுடைய பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரைன் கோஸ்டல் ஸ்டடிஸ்ல MSc மெரைன் பயாலஜின்னு ஒரு 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றோம். இதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி இன் மெரைன் பயாலஜி பரங்கிப்பேட்டை சிதம்பரத்தில் அவங்க ஆஃபர் பண்றாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஷனோகிராஃபி கோஸ்டல் ஏரியா ஸ்டடிஸ் அங்கேயும் 2 வருட கால PG ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரைன் சயின்ஸ், மனோன்மணியம் சுந்தரலால் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் மெரைன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து முதுகலை பட்டம் வழங்கப்படுகிறது. இந்த முதுகலை பட்டம் படித்து முடிச்சவங்க எந்த ஒரு நிறுவனங்கள்லயும் ஆராய்ச்சி படிப்புக்கான நுழைவு தேர்வு எழுதி அவங்க ஆராய்ச்சி படிப்புக்கு போகலாம்.
இந்த கடல்சார் வளங்கள் குறித்து அதனுடைய மேற்படிப்புகளை பத்தி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் சார் உண்டு? இப்ப அதுல நிறைய மதிப்பெண்கள் சொல்லுவாங்க. இப்ப ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி கடல் வளங்களை பத்தி படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கல்வி தகுதிகள் தேவைப்படுது? அதனுடைய மதிப்பெண்களுடைய அடிப்படையில அரசாங்கம் கடல்சார் படிப்புகளை படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு என்னென்ன மதிப்பெண்கள் அடிப்படையில பொதுவான என்னென்ன தகுதிகள் கல்வி தகுதிகள் வந்து தேவை அப்படின்னு மதிப்பெண் அடிப்படையில வச்சிருக்காங்க.
மதிப்பெண் அடிப்படையின் 50% வந்து அவங்க இளங்கலையில தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். ஓகே, 50% அவங்க இளங்கலையில தேர்ச்சி பெற்றிருந்தா போதும், அது அவங்களுடைய நுழைவு தேர்வு எழுதுவதற்கான ஒரு தகுதி ஆயிடுது. அப்புறம் அந்த நுழைவு தேர்வுல வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து எப்படி இப்ப வந்து ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு இப்போ NIO கோவா அவங்களே வந்து ஒரு 10 சீட்டு தான் வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மாணவர்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்களோ அதுல வந்து முதல் 10 மாணவர்கள் கட் ஆஃப் வாங்குற அளவுக்கு தான் அவங்க அந்த தேர்வு இருக்கும். இந்த தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப கடினமான தேர்வுன்னு ஒன்றும் நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம மாணவர்கள் வந்து அந்த அண்டர் கிராஜுவேட்ல இளங்கலை பட்டத்துல வந்து அவங்க எந்த பாடப்பிரிவுல ஜுவாலஜினா ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரினா பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இதுல வந்து ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே இந்த நுழைவுத் தேர்வுக்கான அறிவு வந்து அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதனால BSc ல அறிவியல் சார்ந்த படிப்புகள் எல்லாருமே 50% இருந்தா அந்த ஆராய்ச்சி படிப்புக்கான நுழைவுத் தேர்வுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க.
ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இந்த கடல்சார வளங்களுடைய படிப்புகளை பத்தி ரொம்ப ஒரு சிறப்பான தகவலை சொல்லியிருக்கீங்க. இன்றைக்குமே இது ரொம்ப ஒரு தேவை. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இப்ப சார், பொதுவா வந்து இந்த பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா வந்து பாலூட்டி விலங்குகள் வந்து நிறைய இருக்குது. அந்த வகையில இந்த கடல்வாழ் பாலூட்டிகள் அப்படின்னா இரணமரண விலங்குகளை வந்து சொல்லலாம். அதனுடைய வாழ்க்கை முறை கடல்ல எப்படி இருக்குது, அதனுடைய உணவு முறைகள் என்னென்ன, மற்றும் தங்களுடைய குட்டிகளை அது எப்படி பேணி பாதுகாக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சார்.
அது கடல்வாழ் பாலூட்டிகள் போது நம்ம வேல்ஸ், டால்பின்ஸ், பார்ஃபைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து சீட்டேஷியன்ஸ் வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். மற்றும் வந்து சீல்ஸ், சீ லயன், வால்ரஸஸ் இதெல்லாம் வந்து பினிபீட்ஸ் வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். அப்புறம் டுகாங், மேண்டிஸ் இவை அனைத்தையும் வந்து சைரீனியன்ஸ் வகை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். சி ஆட்டர் அண்ட் மெரைன் ஆட்டர் வந்து மஸ்டிலிட்ஸ் வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அறிவியல் அவங்க கிளாசிபிகேஷன் டாக்ஸானமின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இந்த வகையை பிரிச்சு வச்சிருக்காங்க. துருவ கரடிகளும் கடல் பாலூட்டிகள்ல தான் வந்து அமைகிறது. சில இடங்களில் இவை உணவுக்காகவும் ரோமங்கள் மற்றும் தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுகிறது. இதுதான் வந்து ஒரு பெரிய வேதனை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா மக்களுக்கு வந்து இதனுடைய உணவு வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான், அப்படின்ற நம்பிக்கையின் பேர்ல வந்து இதை வந்து வேட்டையாடுறாங்க. அந்த வேட்டையாடுதலுக்கு வந்து முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் பாலூட்டிகளை வந்து நம்ம பாதுகாப்பதில். மற்றும் இந்த சீட்டேஷியன்ஸ், சைரீனியன்ஸ் சொல்றோம்ல, அதாவது இந்த வேல்ஸ், டால்பின், அந்த பார்ஃபாய்ஸ், டுகாங் அண்ட் மேண்டிஸ் இது எல்லாமே தன் வாழ்நாள் முழுவதுமே நீரிலித செலவழிக்கும். மற்றவை தான் என்ன பண்ணணும்னா பல்வேறு காரணங்களுக்காக இனப்பெருக்கம், உணவு, மற்ற தேவைகளுக்காக கரையில் காணப்படுகிறது. எப்படின்னா அந்த ஒரு மைக்ரேஷன் பேட்டர்னுக்காகவும், குஞ்சு பொரித்தல் மற்றும் உணவு இந்த வகை காரணத்துக்காக அப்பப்போ வந்து கரையில வந்து இந்த உயிரினங்களை நம்ம பார்க்குறோம். இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் நம்ம பார்க்கும்போது வேல்ஸ், டால்பின், பார்ஃபைஸ் அண்ட் டுகாங் இந்த நாலும் தான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த வேல்ஸ், டால்பின்ஸ், பார்ஃபைஸ், டுகாங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சிட்டு வர நிலையில இருக்கு. ஏன் அழிஞ்சிட்டு வர நிலையில இருக்குன்னா, ஒன்று இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து கடல் போக்குவரத்துல போகும் இந்த ஷிப்பிங் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து அந்த ப்ரொப்பல்ல அடிபட்டு நிறைய வந்து கரை ஒதுங்கறதை இப்ப நம்ம ரீசெண்டா பாக்குறோம். நம்ம இந்திய துணை கண்டத்திலேயே நான் சொல்றேன். இது போக இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த வேல்ஸ், டால்பின்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா அவ வந்து இந்த சோனார் எனப்படும் அந்த ஒளியினுடைய வழித்தடத்தை வந்து நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த சோனாருடைய கைடன்ஸ்னால அது போகும்போது இந்த நம்மளுடைய மனிதர்களுடைய பல ஆக்டிவிட்டிஸ், நம்ம சொல்றோம்ல இந்த ஷிப்பிங் ஆக்டிவிட்டி, ஃபிஷிங் ஆக்டிவிட்டி மற்றும் டூரிசம் ஆக்டிவிட்டி கூட ஒரு காரணமா சொல்லலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரால் நெட் ஃபிஷிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். நம்ம வந்து ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரால் நெட் ஆப்ரேட் பண்றோம். அதுல வந்து இந்த வலையில வந்து எதிர்பாராத விதமாக இந்த பாலூட்டிகள்லாம் அடிபட்டு அது கரை ஒதுங்கிறத நம்ம நிறைய பார்க்கறோம். அது கரை ஒதுங்கிறது மட்டும் இல்லாம அவைகளை வந்து நம்ம இறந்து போறதையும் நம்ம அதிகமா பேப்பர்ல பாக்குறோம். அப்போ இந்த இறந்து ஒதுங்கும் இந்த கடல் பாலூட்டிகளுடைய வயிற்று வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள், நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் அவங்களுடைய வயிற்றுல எல்லாம் நம்ம இருக்கிறத பாக்குறோம். இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு அதனுடைய உணவு முறை, அது என்ன பண்ணும்னா இந்த பிளாஸ்டிக் வந்து கடல்ல வந்து மிதந்து போறதை பார்த்த உடனே அது என்னமோ அது தன்னுடைய உணவு என்று நினைத்து அதை விழுங்க பார்க்குது. ஸோ அது விழுங்கிடும் போது இது குடல்ல போய் அடைச்சிக்கிட்டு இது வந்து மேலும் வந்து இதோடைய உணவு வந்து சாப்பிட முடியாத ஒரு பிரச்சனையை கொடுக்குது அதுக்கு. அப்புறம் நமக்கு வந்து செரிமான ப்ராப்ளம் இது எல்லாமே நடந்து அது வந்து ஃபுட்டு எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கரை ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய அமையும். ஸோ இது வந்து கடல் பாலூட்டிகளுக்கான ஏற்படும் பிரச்சனைகள், அதுவும் மனிதர்களால்.
ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. கடல்வாழ் உயிரினங்கள் இறப்பிற்கு காலநிலை மாற்றம் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க. இந்த காலநிலை மாற்றத்திற்கும் கடல்வாழ் உயிரினங்களுடைய இறப்பு அல்லது மரணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது, இதனால அது ஏன் இறக்குது, அதுக்கு இரண்டுக்கும் உண்டான ஒரு தொடர்பு என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
காலநிலை மாற்றம் சொல்லும்போது முக்கியமா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நம்ம சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எதனால வருது? கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து முக்கியமா நம்மளுடைய பயன்பாட்டு ஆந்த்ரோபோஜெனிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடு, வாகனங்கள்ல இருந்து வெளிவரும் புகைகள், இப்படி மரங்களை வந்து நம்ம வந்து அதிகமா இன்னைக்கு சேதப்படுத்திட்டு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம வாழ்வாதாரத்துக்கான தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பெருங்கடல், அதாவது ஓஷன் அசிடிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினாமினான்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாருக்குமே. நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியும், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நாளடைவில் நம்ம வந்து அது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நடுவில் பேசும் பொருள் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு ரொம்ப வெயில் இருக்கு, என்ன காரணம், இப்போ ரொம்ப இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் அப்படின்னு வந்து நம்ம அதை ரிலேட் பண்ணிட்டு நம்ம பாட்டு அன்றாட வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்னால கடல் அமிலமயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடல் அமிலமயமாக்கல் அப்படின்றது என்னன்னா ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு எதனால் நடக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நம்ம வெளிமண்டலத்துல இருக்கிறதுனால ஆகுது. 1990 எல்லாம் என்னன்னா 310 ppm 310 ppm தான் இருந்தது கார்பன் டை ஆக்சைடு அளவு நம்ம வளிமண்டலத்துல. ஆனா இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா 410 ppm வரை வந்து அதிகரிச்சிருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மானுடவியலுடைய பாதிப்பு, ஆந்த்ரோபோஜெனிக் இன்ஃப்ளூயன்ஸ், வாகன புகை, தொழிற்சாலை புகை மற்றும் பிற காரணிகள். அதை நான் சொன்ன மாதிரி மரங்கள் வந்து அதிகமாக இல்லை, அதை எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு வரோம். ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மேங்க்ரூவ் கவர், இது எல்லாமே வந்து அலையாத்தி காடுகள், அது அதோடைய அடர்த்தியும் நம்ம இப்போ குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். இதன் மூலம் என்ன ஆகும்னா கடல் மேற்பரப்பில் பிஹெச் காரக்காடி சுட்டேன் அளவுன்னு சொல்லுவோம், இதை வந்து பிஹெச் ஸ்கேலுன்னு சொல்லுவோம். இந்த பிஹெச் ஸ்கேல் என்ன ஆகுதுன்னா 8.5 கீழே வந்து குறைகிறது. இது மடக்கை அளவில் குறையும் பொழுது கார்பனேட் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு காரணி வந்து என்னன்னா சிப்பிகள், பவளப்பாறைகள் போன்றவைக்கு வந்து மிகவும் அவசியம். அப்போ இந்த பிஹெச் கடல்ல வந்து பிஹெச் குறையும் பொழுது இந்த கால்சியம் கார்பனேட் அளவு வந்து குறையப்படுது. அல்லது இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா பிஹெச் அளவு குறையும் பொழுது இந்த கால்சியம் கார்பனேட்டுடைய அவைலபிலிட்டி, ஷெல்ட் ஆர்கனிசம்ஸ் சொல்லுவோம் நம்ம, சிப்பிகள், பவளப்பாறைகள், அப்புறமா வந்து கிரஸ்டேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராப், ஷ்ரிம்ப், இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து தன்னுடைய உடலுக்கு அதுக்கு தேவையான கால்சியம் கார்பனேட் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு தடுக்கப்படுகிறது. ஸோ இது வந்து காலநிலை மாற்றத்துக்கான முக்கியமான பாதிப்பு நம்மளுடைய உயிரினங்கள்ல, கடல் உயிரின பாதிப்பை நம்ம பார்க்குறோம். மேலும் வந்து நான் இப்போ சொன்னது வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் கடல் காலநிலை மாற்றத்தினால. மேலும் இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஓஷன் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கடல்ல வந்து கரண்ட் மூமெண்ட் வந்து பாதிப்படைகிறதுனால ஒரு பக்கம் வந்து அதிகமான மழை, ஒரு பக்கம் வந்து அதிகமான வறட்சி. ஸோ இதுக்கும் வந்து காலநிலை மாற்றம் வந்து ஒரு முக்கியமான காரணங்களை அமைகிறது.
பொதுவான ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கடல் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கு. நம்மளுடைய பூமியை வந்து பாத்தீங்கன்னா 3/3 நீராலும் 1/4 நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி, இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த கடல் அப்படிங்கறோடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் மாறுபடுது. பொதுவா கடல் நிறம் வந்து ஒரு சில இடங்கள்ல பச்சை கலர்ல இருக்குது, ஒரு சில இடங்கள்ல வந்து முழுமையா ஊதா நிறத்துல இருக்குது, ஒரு சில இடங்கள்ல அந்த நிறமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எல்லாமே கடல், எல்லாமே நீர் அப்படிலே அப்படிங்கிறப்ப இந்த வண்ணங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த கடல்ல வந்து ஏன் நிகழுது, ஏன் ஒவ்வொரு கடலுடைய நிறமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்குது, அதுக்கு என்ன சார் காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இது வந்து இதுவும் வந்து ஒரு சமீபத்திய காலத்துல வந்து கடல்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா கருதப்படுது. எப்படின்னா கடல் நீரின் நிறம் மாறுதல் என்கிற நிகழ்வு என்னன்னா டைனோஃபிளஜலேட்ஸ் அல்லது டைஆட்டம்ஸ் அல்லது சைனோபாக்டீரியா போன்ற நுண் பாசிகள் தன் அபரிதமான வளர்ச்சியினால் கடல் மேல் பரப்பில் மிக அடர்த்தியாகவும் அதிகப்படியாகவும் வளர்வதன் மூலம் அவற்றின் நிறமிகளை பொறுத்து பல்வேறு வண்ணங்களில் கடல் நீரின் நிறத்தினை மாற்றுகிறது. அதாவது இதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நாங்கள் குறிப்பிட்ட டைனோஃப்ளாஜெலேட்ஸ், டைஆட்டம்ஸ், சைனோபாக்டீரியா இதெல்லாம் என்னன்னா அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் அதுக்கு தேவை கிடைக்கும் போது அதிகப்படியாக அது வளர்ந்து அந்த இடத்துல தன்னுடைய பிக்மெண்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன வந்து அது வெளிப்படுத்துதோ அந்த கலர்ல வந்து கடல் நீர் நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு தான். இது வந்து ஒன்றும் மனிதர்களால் ஏற்படுத்தியதோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து இயற்கையான நிகழ்வு தான். ஆனால் சமீப காலமாக என்ன நடக்குதுன்னா ஆந்த்ரோபோஜெனிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது மானுடவியல் தாக்கத்தினால இந்த நிகழ்வு அதிகப்படியாக நம் தமிழக கடல்ல பார்க்க முடியுது. அதாவது இயற்கையா நடக்கும்போது எப்பயோ ஒன்று நடக்கும், ஆனா இது வந்து இப்போ வந்து ஒரு சைக்ளிக் ஈவெண்ட் ஆயிடுச்சு, ரெகுலர் ஆனுவல் ஈவெண்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி அதிக கடற்கரைகள நம்ம இதை பார்க்குறோம். குறிப்பா வந்து தென்கடலான மன்னார் வளைகுடா பகுதிகளில் இந்நிகழ்வு ஜூன், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் காணப்படுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் எங்களுடைய ஆராய்ச்சிக்காக நாங்க அங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் அதான் மன்னார் வளைகுடாவில் வந்து நாங்க வந்து சாம்பிளிங்ல இருக்கும்போது அந்த கடல் நிற மாற்றத்தை லாஸ்ட் வீக் கூட நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதுக்கான மெரிய காரணம். ஆந்த்ரோபோஜெனிக் இன்ஃப்ளூயன்ஸ் முக்கியமா வந்து இந்த முனிசிபல் வேஸ்ட் அந்தந்த கடற்கரை கிராமங்கள்ல வந்து வெளியிடப்படும் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் நம்ம வந்து டைரக்டாவே வந்து கடல்ல நம்ம விடுறோம். அப்படி விடும்போது என்ன ஆகுது, நம்ம ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்ல இருந்து வரும்போது அதிக நியூட்ரியன்ட் லோடு தான் போகும். ஸோ அந்த நியூட்ரியன்ட் லோடு வந்து கடல் நீர்ல வந்து அதுல ஆல்ரெடி இருக்கிற நியூட்ரியன்ஸோட கலந்து அதிகப்படியா கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட டைனோஃப்ளாஜெலேட்ஸ், டைஆட்டம்ஸ், சைனோபாக்டீரியா எல்லாம் வந்து அதிகப்படியாக வளர்ந்து அது அந்த இடத்துல வந்து அந்த கடல் மாற்றத்துக்கான அந்த நேரத்தை கொடுக்குது. இதுக்கு பேர் தான் ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்னு சொல்லுவோம்.
கடல்சார் உயிரினங்களை வந்து பொறுத்த அளவுல பொதுவா இப்ப நம்ம ஜென்ரலாவே பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஒவ்வொரு பிளாஸ்டிக்லயுமே ஒரு அளவு இருக்கு, இவ்வளவு மைக்ரான்களுக்கு உட்பட்ட பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தலாம், இவை பாதிப்பு குறைவா உள்ளது, பாதிப்பு அதிகமா உள்ளது அப்படின்னு பொதுவா நிறைய தகவல்கள் சொல்றாங்க. இப்ப கடல் நீர்ல மைக்ரோ பிளாஸ்டிக் குப்பைகள் காரணமா கூட நிறைய உயிரினங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்னால எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து கடல் உயிரினங்களுக்கு சார் வருது, அதனால அது எந்த அளவுல பாதிக்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இது வந்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இப்ப மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன பெரிய பாதிப்புன்னா இப்ப ரீசெண்டா கூட நம்ம பேப்பர்ல படிச்சிருப்போம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்மளுடைய உணவு சங்கிலியில கலந்துட்டுச்சு. எல்லா எந்த ஒவ்வொரு உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்றாங்க. அது வந்து ஒரு காய்கறி, ஒரு பழங்கள் எதுனாலும் இருக்கு. அதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்களை நம்ம வந்து உட்கொள்ளும் போதும் அது மூலியமா நமக்கு சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம ஹியூமனுக்கு அது சேருது. இது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து இது நம்ம படிக்கும் போது நம்ம சொல்லுவோம் அது பயோ மேக்னிபிகேஷன், பயோ அக்யூமுலேஷன் சொல்லுவோம். அந்த உயிரினங்கள்ல சேரும் போது அது பயோ அக்யூமுலேஷன், அது அது உணவு சங்கிலியில மேல வரும்போது அது பயோ மேக்னிபிகேஷன் ஆகி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து மனிதர்களுக்கு இது கொடுக்குது. இப்ப பல்வேறு ஆய்வுகள் படி என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் நெகிழி கடல் சூழல் மற்றும் கடல் உயிரினங்களுக்குள் சிறு துண்டுகளாக அதாவது ஃபிராக்மெண்ட்ஸா இழைகளாக ஃபைபர்ஸாகவும் மற்றும் சின்ன சின்ன மணிகளாக பீட்ஸ் வடிவிலும் காணப்படுகிறது. நுண் நெகிழியின் அளவு வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா 5 மில்லிமீட்டரை விட குறைவாக இருக்கும். சோ இது என்ன பண்ணும்னா பிளாங்க்டான் எனப்படும் கடல் மிதவைகள் உணவின் அளவும் நுண் நெகிழியின் அளவும் ஒன்றாக இருக்கிறது. எனவே மைக்ரோ பிளாஸ்டிக்கை தன் உணவு என்று எண்ணி இந்த மிதவைகள் உட்கொள்ளும். உணவு சங்கிலியில் இந்த மிதவைகள் அடிப்படையாக முதலில் இருப்பதால் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அதாவது பிளாங்க்டானில் இருந்து உயர் டிராபிக் நிலைக்கு எளிதில் பயணிக்கிறது. உயர் டிராபிக்னா என்னன்னா உணவு சங்கிலியின் மேலடுக்கில் அமைந்துள்ள உயிரினங்கள். இப்ப கடல் உயிரினங்களை நாம் உண்ணும் போது மனிதர்கள் நாம் உயர் டிராபிக்ல தான் இருக்கோம், இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. உணவு சங்கிலியில் இணைக்கப்பட்ட கடல் உயிரினங்கள் அனைத்தும் மைக்ரோ பிளாஸ்டிக்கால் பாதிக்கப்படுகிறது. இதுக்கு வந்து எதுவுமே நம்ம விதை இலக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிளாங்க்டான்லயே அது அஃபெக்ட் ஆகும்போது அதுல இருந்து டிராவல் ஆகிற எல்லா உணவு சங்கிலி டிராபிக் லெவல்ல இருக்கிற ஆர்கனிசம்ஸும் பாதிக்கப்படுது. இதன் விளைவாக கடல் உயிரினங்களில் குடல் அடைப்பு, உணவு உட்கொள்ளும் திறன், குஞ்சு பொரித்தல் மற்றும் அதன் வளர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு அருமையான தகவல் வந்து சொன்னீங்க. பொதுவா வந்து கடல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். கடலை வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு கிடையாது, சொல்ல முடியாது. அந்த வகையில சாதாரணமா தண்ணீர் அப்படிங்கறத தாண்டி அந்த கடலுக்குள்ள எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, குறிப்பா அந்த காலநிலை மாற்றத்தினால கடல்ல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, கடலில் வரக்கூடிய பாதிப்புகள்னால கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத குறித்து, காலநிலை மாற்றம் கடலுடைய தொடர்பு அப்படிங்கறத பொறுத்து மிகவும் ஒரு விளக்கமான ஒரு விரிவான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்காக மிக அரிய தகவல்களை கூறிய உங்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு புதுகை பண்பலைக்கு மிகவும் நன்றி, நேயர்களுக்கும் மிகவும் நன்றி. வணக்கம்.
நேர்களே, இதுவரை கடல் வாழ் உயிரின வளங்களும் பாதுகாப்பும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆற்றல் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளம் கடல் மற்றும் கடலோர ஆய்வுகள் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனம் மறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.